السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்ஹம்துலில்லா எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் பல விடயங்களை மிக தெளிவாக அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பேசப்பட்ட விடயங்களிலிருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக சிறப்பான பேச்சாற்றுள்ளவர்களாக, ஒரு ஹதீபாக இருந்திருக்கிறார்கள். இறுதியாக வந்த முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பேச்சாற்றலையும் கொடுத்தான். அவர்கள் எழுத வாசிக்கக்கூடியவர்களாக இருக்காவிட்டாலும் தன்னுடைய சஹாபா தோழர்களை இந்த துறையிலும் இந்த பணியிலும் மிக அதிகமாக ஈடுபடுத்தினார்கள். சஹாபாக்களை எழுத்து துறையிலும் அவர்களை விஷயங்களை அழகான முறையில் தொகுத்து முன்வைக்கும் அந்த பயிற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் ஒன்றுதான், இன்றைய உலகில் குறிப்பாக ஐரோப்பியர்கள் முஸ்லிம்கள் ஹதீஸுடைய கலையை ஆரம்ப காலத்தில் எழுதவில்லை என்ற ஒரு குற்றத்தை முன்வைக்கிறார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை சஹி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது, அதை தவறான முறையில் உம்மத்துக்கு முன்வைக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாத எதையும் எழுந்திருந்தால் அதை அழித்துவிடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபா தோழர்களில் சில உலமாக்களுடைய கணக்கெடுப்பின்படி 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வஹியையும் எழுதியிருக்கிறார்கள், ஹதீஸையும் எழுதியிருக்கிறார்கள். வஹியையும் எழுதினார்கள், ஹதீஸையும் எழுதியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குர்ஆனையும் ஹதீஸையும் ரெண்டையும் எழுதும் பொழுது ரெண்டும் கலந்துவிடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள், யார் மன் கதப அன்னி கைர அல் குர்ஆன் ஃபல்யம், குர்ஆன் அல்லாத எதையும் எழுதியிருந்தால் அதை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களில் பலர் அந்த சந்தர்ப்பத்தில் அதை அமல்படுத்தினார்கள். வேறு சில சந்தர்ப்பங்களில் ஹதீஸை எழுதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள், உத்தரவிட்டிருக்கிறார்கள். குதுபு சித்தா 6 கிரந்தங்களில் இது மிக விரிவாக வந்திருக்கிறது. பொதுவாக முஸ்லிம் ஷெரீஃபில் வரக்கூடிய இந்த ஹதீஸை தவறான முறையில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எழுதப்படவில்லை, இமாம் புகாரிக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்கின்றீர்கள் என்றால் அது சுமார் ஹிஜ்ரி 223க்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சஹீல் புகாரி ஒரு ஆணுக்கு பிறகு முதலிடத்தை வகிக்கக்கூடிய இந்த கிரந்தம் நபியுடைய ஹதீஸ்கள் எப்படி ஜீசஸுடைய பைபிள் அவர்கள் உயர்த்தப்பட்டு அல்லது அவர்களுடைய குற்றின்பட்டு அவர்கள் மரணித்த 1000 வருடங்களுக்கு பிறகுதான் தொகுக்கப்பட்டது போலதான் ஹதீஸ் கலையும் இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பெற்றிருக்கும் ஒரு அடிப்படையில் உள்ள ஒன்றுதான் எழுத்து துறை என்பது. ஷேக் அகார் அவர்கள் அதனுடைய சாரம்சத்தை முன்வைத்தார்கள். எழுத்துறையில் ஈடுபடுவதை அதை எப்படி பேச்சில் ஈடுபடுவதோ இது ஒரு முக்கியமான பிரதானமான விடயமாக இருக்கிறது. இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் ஓதித்து வந்த காலத்திலிருந்தே அதில் ஈடுபட்டார்கள். முபாரக் ஹசத் அவர்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அகார் அவர்களும் இந்த துறையில், இந்த சபையில் உள்ள பல உலமாக்களும் இந்த துறையில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா உலமாக்கள் மூலமாக இன்றைய காலத்தில் இருக்கும் சலுகைகள், வசதி வாய்ப்புகளை விட மிக குறைவாக இருந்த காலத்தில் கூட உலமாக்கள் இந்த துறையில் ஈடுபட்டார்கள். நான் கண்டியில் ஸ்கூல்ல படிக்கும் காலத்தில் என்னுடைய மிக நெருங்கிய ஒரு கண்ணியத்து மதிக்கக்கூடிய சமூகத்தில் இன்று வயதை அடைந்திருக்கக்கூடிய எப்படி அப்துல்லா ஹசரத் அவர்களை சமீபத்தில் நாம் கௌரவித்தோம். இந்த நாட்டில் 50 வருடமாக சேவை செய்தவர்கள், அவர்களை நாம் கௌரவித்தோம். பல வகையிலும் ஆபீஸ்களை, ஆலிம்களை, பல பல சிறப்புள்ளவர்களை உருவாக்குவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு ஒரு பாகை பங்களிப்பாக இருக்கிறது. இதே போன்றுதான் எழுத்து துறையில் இந்த நாட்டில் ஒரு சாதனை படைத்த மனிதர் தான் ஹஜரத் மௌலை சலாஹுத்தீன் ஹஜரத் அவர்கள். அவர்கள் செய்த ஒரு சாதனை, அவர்கள் தான் அச்சிட்ட அந்த சிறிய சிறிய புத்தகங்களை, அதை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் என்ற அடிப்படையில் லட்சக்கணக்கான பதிப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த திறமை மூலமாக அவர்கள் தொகுத்து முன்வைத்திருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் இதை விடவும் வசதி வாய்ப்புகள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லை, எழுதுவதற்கு விளக்குகளை பத்த வைக்கிறார்கள், அதுக்கும் அவர்களிடத்தில் வசதி இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரியாது சாலிஹீன் இன்று இலங்கையில் உள்ள 2500 மஸ்ஜிதுகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஹதீஸ்களை தான் ஹதீஸுடைய கலைக்காக வேண்டி, தப்சீருக்காக வேண்டி, ஃபிக்ஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய வாழ்நாளை கணக்கிட்டால் அவர்களுடைய வாழ்ந்த நாளும் அவர்களுடைய எழுத்து நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வீதம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். திருமணம் அவர்கள் செய்வதற்கு பகரமாக புத்தகத்துடனும் நபியுடைய ஹதீஸ்களுடனும் இன்னும் குர்ஆனுடனும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உலமாவுல் உஃராப் என்ற திருமணமாகாத உலமாக்கள் அந்த தன்னை அர்ப்பணித்தவர்கள் தீனுடைய இந்த பணிக்காக என்று அவர்கள் தன்னை ஆக்கிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இன்று ஒரு கிரந்தத்தை தந்திருக்கிறான். சீர ஆலாம் இன்னுபலா 26 பாகத்தில் இருக்கிறது. ஹாஃபிஸ் இமாம் ஜஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அவர்கள் அந்த காலத்துல சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எழுத ஆரம்பிச்ச நேரத்தில் அவர்கள் எழுதினார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்களின் வரலாறுகளை அவர்கள் பாடமாக்கி அதில் எழுதுகிறார்கள். ஹதீஸுடைய கலையில் ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தவர் யார் என்பது, இவருடைய பரம்பரை என்ன, இவருடைய தொடர்பு என்ன, இவருடைய வியாபாரம் என்ன, இவர் உண்மை போய் பேசக்கூடியவரா என்று பலதும் அங்கு ஆராயப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நான் இன்று என்ன பேச வேண்டுமோ அதை நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதை நான் இங்கு திரும்ப பேச வேண்டிய அவசியமில்லை. எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அகார் அவர்கள் அனைத்தையுமே முன்வைத்து விட்டார்கள். அதை நான் எழுதியிருக்கிறேன், அதை படியுங்கள். குத்பா என்றால் என்ன, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, மௌலை அப்துல் காலிக் அவர்களுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து எப்படி இந்த பணியில் ஹாபிதாகுவதிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள், அனைத்தையும் நான் அதில் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். நான் இங்கு அதை திரும்ப மீட்டுவதற்கில்லை. நான் சொல்ல விரும்பும் முக்கியமான விடயம் என்றென்றால், குடும்ப பொறுத்த வகையில் ஏராளமான மாணவர்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் படிக்கிறார்கள். ஆனால் வீடுகளில் இஸ்லாமிய புத்தகங்கள் என்று வாசிப்பதற்கு மிகவும் குறைவாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய குடும்பங்களை வாசிக்கக்கூடிய, அதுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். புதிய புதிய புத்தகங்கள், நாவல்கள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கதைகள், அதற்காக வேண்டி எத்தனை 1000,000,000 செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தீனுடைய விஷயங்கள், அதையும் குறிப்பாக யார் எழுதினார்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எது நாம் வாசிக்க வேண்டும். நான் இப்படி ஒரு சின்ன தொகுப்பை எழுதுமாறு அதை ஒன்று திரட்டுமாறு சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்றால், எதை வாசிக்க வேண்டும், யார் எழுதியதை வாசிக்க வேண்டும், என்ன தலைப்பில் வாசிக்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் இருக்கலாம், அது தமிழ் இருக்கலாம், சிங்களத்தில் இருக்கலாம். எடுத்ததெல்லாம் வாசித்து எங்களுடைய சிந்தனைகளை பாழாக்கக்கூடாது. எதை வாசிக்க வேண்டுமோ அதுதான் வாசிக்க வேண்டும். யார் எழுதியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சில சமகாலத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், அவரை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், எப்படி சொல்வதென்றால், அவர் பேசுவதில் நல்லதும் இருக்கிறது, அவர் பேசுவதில் தவறும் இருக்கிறது. இந்த தவறையும் நல்லதையும் பிரித்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவருடைய பேச்சையும் எழுதையும் வாசிக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. யார் ஃபித்னாவை உண்டாக்குறார் என்று சொல்லும் பொழுது, அவர் சில நல்ல காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய நல்லதை சிலர் மிகவும் மிகைத்து பாராட்டுகிறார்கள், அவருடைய ஃபித்னாவை மக்கள் மிகவும் அதை கண்டிக்கிறார்கள். இது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு பொதுமகன் இதை ஒரு முடிவுக்கு வருவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. அதனால் கனிவானவர்களே, எங்களுடைய இந்த சமூகம், அல்லாஹ் நமக்கு நபியவர்களுடைய இந்த உம்மத் எல்லா விடயத்திலும் பரிபூர்ணமானது. அல்லாஹ் நமக்கு பார்வை தந்திருக்கிறான், பார்ப்பதன் மூலமாக படிக்கின்றோம். அல்லாஹு தஆலா எழுத்தாற்றலை தந்திருக்கிறான், அதை கொண்டு எழுதுகிறோம். அல்லாஹ் மரணம் செய்யும் சக்தியை தந்திருக்கிறான், அதை கொண்டு மரணம் செய்கிறோம். பாருங்கள், ஒன்றை மரணம் செய்கிறோம், ஒன்றை எழுதுகிறோம். இப்படி அல்லாஹு தஆலா பல துறைகளையும் பல விடயங்களையும் ஒன்று திரட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக ஆக்குவதற்கு உலமாக்களுடைய பங்களிப்பு ஆக முக்கியமானது. உலமாக்கள் தன்னுடைய பணிகளில் இப்படியான பேச்சாற்றல்களை உருவாக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேச வேண்டும் என்பதை கிரகித்து யோசித்து ஆயத்தமாக மக்கள் முன்னிலையில் பேசும் பொழுது பணிவுடன், தான் ஒரு பெரும் மனிதர் என்ற எண்ணத்துடன் பேசுவதல்ல. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போகும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன உபதேசம் மிகவும் மிருதுவாக அழகாக முன்வைக்குமாறு சொன்னது போன்றுதான் மக்கள் மத்தியில் உலமாக்கள் பேச்சை முன்வைக்கும் பொழுது மிகவும் நிதானமாக முன்வைக்க வேண்டும். நாம் இந்த சமூகத்தில் உலமாக்களுடைய திறமைகளை அழகாக, அவர்களுடைய திறமைகளை வெளிவருவதற்குண்டான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதில் ஒரு குறிப்பான ஒன்றுதான் இந்த எழுத்தாற்றல். இலங்கையை பொறுத்த வகையில படித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், எழுத்து திறமையுள்ளவர்கள், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய துறையில் குறிப்பிட்ட விரல் எல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த துறையிலும் சமூகத்தில் உற்சாகம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இங்கு சபையில் வீட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பல மதரசாக்களுடன் தொடர்பு இருக்கிறது. வாலிபர்களை, எதிர்கால சந்ததிகளை இந்த துறையில் எழுத்தாற்றல் உள்ளவர்களாக உருவாக்குவதில் நம்முடைய பணத்தை, நம்முடைய சிந்தனையை, அப்படிப்பட்ட திறமையானவர்களை நல்ல முறையில் அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். இன்னைக்கு மீடியாவில் உள்ளவர்கள் உதாரணமாக எழுதக்கூடியவர்கள் என்னென்னலாம் எழுதுகிறார்கள், கண்டதை கேட்டதெல்லாம் எழுதுகிறார்கள். இதனால் மக்கள் குழப்பத்தில் ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த மீடியா துறையையும் உலமாக்களினால் வழிநடத்தப்பட்டு சரியான முறையில் எழுதுவதை அதை முறையாக அது கற்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அது புரோசனமாக இருக்கும். பல வருடமாக, 15 வருடமாக சுமார் இந்த மெம்பர் குத்வாக்களில் ஈடுபட்ட அப்துல் காலிக் ஹசரத் அவர்கள் ஒரு தன்னுடைய வேலைப்பழு காரணத்தினால் அவர்களாலும் எழுதியிருக்க முடியும். தன்னுடைய வேலைப்பழு காரணத்தினால் இன்னொரு மௌலவிக்கும் ஒரு அறிமுகத்தை கொடுத்து, அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அவரையும் ஒரு இப்படியான ஒரு சமையல் அறிமுகப்படுத்த அவருடைய பேரும் இங்கு எழுதப்பட்டு ஷேக் அகாரவர்கள் அவர்களை பற்றி முன்வைத்தார்கள். ஆக இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நாமும் அவரை அடுத்து வரக்கூடிய 1ஆம் திகதியில் இருந்து இந்த நாட்டுடைய ஒரு அமானுதத்துக்காக தெரிவு செய்திருக்கிறோம். அதனுடைய துவாவுக்காக நான் சொல்லிக் கொண்டு முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், கனிமான் உலவாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டில் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு நியமத்து தான் மதரசாக்கள். இந்த நாட்டில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்து தான் மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதுகள்ல என்று போதை கொடுப்பது இருக்கிறதே, இதுதான் எங்களுடைய அசிவாரம். இது இல்லை என்றால்
பெரும்பெரும் உலமாக்கள் எச்சரித்திருக்கிறார்கள், இந்த சமூகத்தில் மஸ்ஜிதுகளில் வந்து ஓதும், மதரசாக்களில் அமர்ந்து ஓதும் அந்த பழக்கத்தை சிறார்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்களோ அந்த சமூகம் பிற்காலத்தில் அது மதமாறி போவதற்கு இடம்பாடு உண்டு. அல்லாமா இக்பால் சொல்லியிருக்கிறார், முஃப்தி மஹமூதுல் ஹசன் ரஹ்மல்லா சொல்லியிருக்கிறார்கள், அபுல் ஹசன் நதவி ரஹ்மல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெரும்பெரும் மேதைகள் உலமாக்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படியான விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சென்ற வாரம் என்னுடைய நண்பர் முஃப்தி ஹனீஃப் அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுடன் உலமாக்களுடன் ஒரு அமர்வு ஏற்பட்டது. அவர் இங்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஹஜ்ஜுக்காக போகிறார், அவர் இங்கு சமூகம் அளித்தார். அவர் ஒரு நாள் அவருடைய டிரான்சிட் இருந்தது. இங்கு நாம் அவரை எடுத்து முயற்சி பல செய்தோம். அவர் வந்து உலகம் பல நாடுகளில் பிரயாணம் செய்தவர். அவருடைய குறிப்பாக அவருடைய பிரயாணங்கள் எதுக்காக அமைந்திருக்கிறதுனா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், இதுக்காக அவர் பிரயாணம் செய்திருக்கிறார். இன்னும் அவர் சிலபஸ், இஸ்லாமிக் சிலபஸ் அமைக்கிறதுல மிக தேர்ச்சி பெற்றவர். இன்னும் அவர் வந்து அவருடைய ஒரு ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் மாத்திரம்தான் அட்மிஷன் பெற முடியும். அது உலக கல்வி கற்பிக்கப்படுகிறது. உலக கல்வி கற்பிக்கப்படும் இந்த இடத்தில் அவர்கள் வெறுமனே இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் உலக கல்வி டாக்டராக, இன்ஜினியராக, லாயராக என்னென்ன துறையில் முடியுமோ அவர்கள் முன்னேறுகிறார்கள். ஆனால் அவர் ஹாஃபிதாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை. ஹாஃபிதாகும் பொழுது சில நேரம் அவருடைய அட்மிஷன் கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5 இப்படிதான் உண்டாகும். இப்படியான ஒரு நுணுக்கம் உள்ளவர், பல பாகிஸ்தானில் சாதனைகள் புரிந்தவர். அவர் சொல்கிறார், நான் இந்த துறையை இந்த ஒரு பகுதியில் பாகிஸ்தானிலும் உலக நாடுகளிலும் பலகீனத்தையும் குறையும் காண்கிறோம். உலமாக்கள் பலரும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தான் மக்தபுகள், எங்களுடைய மஸ்ஜிதுகள் நடக்கக்கூடிய இந்த மதரசாக்கள் இது ஒழுங்காக சிறப்பாக நடக்க வேண்டும். அந்த துறையில் நாம் எல்லா மதரசாக்களிலும் ஒரே சிலபஸ் இருக்க வேண்டும். 2500 மஸ்ஜிதுகளில் தெய்வல இந்த மஸ்ஜிதிலும், தேவட்டகோட மஸ்ஜிதிலும், அது கண்டியிலும், அது அம்பாறையிலும், அம்மன் தொட்டையிலும், இன்றைய 17ஆம் திகதி செப்டம்பர் 4-18 இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன பாடம் நடத்தப்படுமோ ஸ்கூல்கள் போல இந்த 2500 மஸ்ஜிதுகளிலையும் ஒரே பாடமாகத்தான் இருக்கும். அது ஒரு 4 வருஷம் சிலபஸாக இருக்கும். இதை செம்யத்துள்ளமா அங்கீகரித்திருக்கிறது. இதுக்கு யாரும் எழுத்து துறையில் ஒருவர் வேணும் என்று நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லா, எங்களுடைய சகோதரர் ரசீல் அவர்கள் இதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த 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 இடத்திலே ஒரு ஏற்பாடு செய்து இதை வெகு சீக்கிரமாக எழுதி தயாரித்து ஜெம்யத்துல்லமா ஊடாக இந்த நாட்டுக்கு ஒரு சொத்தாக இது கொடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய 3.5 லட்சம் வாலிபர்களும் அதை மதரசாவில் போய் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையையும், ஒரு ஹவாயையும், ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவையும் நீங்கள் அனைவர்களும் இதற்கு பங்களிப்பு வழங்குமாறும் துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டு இந்த சும்மா பேருரைக்கு அவர்களுடைய ஹுத்பாக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படிங்கள், வாசிங்கள். இது போன்று என்னென்ன கிரந்தங்கள் உலமாக்களினால் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதையும் வாசிங்கள். ஆனால் வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மிக வெளிப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக வெறுமனே குர்ஆனுடைய ஹதீசுடைய தர்ஜமாக்களை வாசித்துட்டு நீங்க உங்களுடைய மனோச்சையின்படி கருத்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு உருவாக்காதீங்க. கட்டாயமாக நீங்க தெரியணும், கருத்துக்களை தெரியணும், சஹீல் புகாரியை புரியணும். சஹீல் புகாரியை ஓது கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 8 மணி நேரம் அதை படித்ததுக்கு பிறகுதான் ஓதி கொடுக்கிறார்கள். அதை புரிவதற்கு வெளிப்படையாக ஃபதாயில்களும், சட்டம் இல்லாமல் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களும், அது புரிவதிலேசு சட்டங்கள் உள்ள ஹதீஸ்களை புரிய முற்படும் பொழுது உலமாக்களுடைய தொடர்பை நாடிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த அடிப்படையில் மிக தெளிவாக பொதுமகன் புரியக்கூடிய விதத்தில் இந்த ஹுத்பா பேருரையில் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கும் உலக தமிழ் பேசும் உலகத்துக்கும் இதை புரோஷனம் உள்ளதாக ஆக்கி எதிர்காலத்தில் அவர்களுடைய பணிகளை அல்லாஹ் கயிர் பறக்கத்துள்ளதாக ஆக்கி தருவாராக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.